அல்லாஹின் நல்லதே. அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு எண்ணிலடங்காத ஞானத்தை வழங்கியிருக்கின்றார். எந்த ஒரு மனிதனுக்கும் கூற முடியாது ஞானத்திலும் சூரமாக ஒருவர் நான் என்று எவருக்கு சொல்ல முடியாது. வழங்கப்பட்ட ஞானங்களில் அல்லாஹ் பலவிதமான ஞானங்கள், எல்லா ஞானங்களிலும் ஆக உயர்ந்த வலுமதிப்பற்ற பொறுமதிக்க பொறுமதி எவ்வளவு என்று கூற முடியாத ஒரு ஞானம் என்றால், எல்லா ஞானங்களும் இழந்தால் திருப்பி அடைந்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹால குறிப்பிட்ட ஒரு ஞானத்தை மனிதனுக்கு கொடுக்கிறான், அந்த ஞானத்தை இழந்ததுக்கு பிறகு அடைந்து கொள்ள முடியாது. அந்த ஞானத்தை அல்லாஹால மனிதனுக்கு ரூஹை ஊடுவதற்கு முன்பதாக அந்த ஞானத்தை கொடுக்கிறான். ரூஹ் வழங்கப்பட்டதுக்கு முன்பதாக கொடுக்கிற ஒரு ஞானம். இன்றைக்கு பல விதமான ஞானத்தை, செல்வம், பட்டம், பதவி, உயர்வு, தாழ்வு, கல்வி, புகழ், செல்வம், பணம் இழந்தால் அடைந்து கொள்ள முடியும். பட்டம், பதவி இழந்தால் வீழ்ச்சி எடுக்க முடியும். கல்வி கற்க முடியாத பட்சத்தில் பிறகு அது கற்று பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் ஒரு குறிப்பான ஒரு ஞானத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கி இருக்கின்றான், அது இழந்தால் திருப்பி எடுக்க முடியாது. அதுதான் அஜல், அவகாசம், அவகாசம். ஒரு மனிதனுடைய தாயுடைய வயிற்றுக்கும் சமயத்தில் அவனை ரூகை ஊடுவதற்கு முன்பதாக அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுக்கிறான். எவ்வளவு காலம் இந்த மனிதன் வாழ போறான், இந்த மனிதனுடைய அவகாசம் எவ்வளவு, உலகத்தில் எவ்வளவு காலம் இவனுடைய வாழ்க்கை உலகத்தில் இவன் வாழ போறான் என்ற ஒரு அஜல் என்று சொல்லுவார். இது எவ்வளவு பெருமதி என்றால், இதை மனிதன் எந்த சந்தர்ப்பத்தில் கேட்பான். நான் இன்றைக்கு நிறைய பேர் துவா கேட்கிறோம், என்னோட துவாக்கள் விதவிதமான தேவைகள் எல்லாம் நல்ல இடத்துல முன்வைக்கிறோம். ஆனால் இந்த ஞானத்துடைய பெருமதி தெரியாததுனால, அதனுடைய கழிவு எங்களுக்கு தெரியாததுனால, அதை நான் நல்ல இடத்துல கேட்கிறேன், அதை வளர்க்க செய்ய கேட்கிறேன், அதை அபிவிருத்தி பற்றி கேட்கிறேன், அவருடைய விசாரத்தன்மையை கேட்கிறேன். ஆனால் ஒரு மனிதனுடைய ரூகை கைப்பற்று சமயத்துல அவனிடத்துல முழு ஞானத்துல முன்வைத்தாலும் அவர் கேட்க போறது ரப்பனா, அபிசனா, வசமியானா, அப்பரசா, நான் அலுவலகத்துல வாழ்ந்துட்டேன், கழிச்சுட்டேன், எல்லாம் அனுபவிச்சுட்டேன், அண்ணா கொஞ்ச நேரம் அவமாசத்தாரேன், செஞ்சுவான், கதறுவான். இதுக்கு முன்பதாக அவன் உலகத்தில் வாழ்ற சமயத்தில் எண்ணிலடங்காலும் அந்த கண்ணுக்கு பற்ற எதெல்லாம் அவனுக்கு பெருமையா வழங்கியதோ அது எல்லாத்தையும் கேட்டு கழித்திருப்பான். இந்த சமயத்தை இந்த நொடி பொழுது ரூனை கைப்பற்ற மலக்கு வந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் அவமாசம் தாண்டி செஞ்சுவான், கதறுவான். அங்கு சொல்லப்படும் ஒரு நிமிடம் உங்களுக்கு தர முடியாது, ஒரு சக்கம் தர முடியாது. அவன் கேட்க மாட்டான், என்ன மனித மக்களை பார்த்துக்குவாரே, என்ன தொழிலை பார்த்துக்குவாரே, நான் இந்த இடத்துல பேச்சுவார்த்தை செய்து கொண்டிருந்த அதை முடிச்சுட்டு வாரேன். உண்டுக்கும் அவகாசம் எதுக்கும் கை கொடுக்க முடியாது. அந்த மனிதன் செஞ்சுவான், கிளறுவான், ஒரு நிமிடமாவது அவருக்கு தர முடியாது. என்னமான எல்லாம் நல்லடியா இருக்கிறேன், இவ்வளவு பெருமதியான ஒரு ஞானத்தான் அவகாசம் தெரியுது. டைம், நேரம், ஒரு கணம் நாங்க யோசிக்கணும். இவரு கழிவான அவகாசத்தை வச்சுக்கொண்டுதான் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த இடத்துல வீழ்ச்சிக்க கூடிய நூற்றுக்கணக்கான மக்களா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானம் தெரிகிறது, கை நெருகிறது. இது எவ்வளவு என்று சொல்றது கூட எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான். நீண்ட நேரம் இவ்வளவு, உங்களோட நேரம் இவ்வளவு, யாருக்கும் தெரியாது. கொத்துதாலின் இறங்குவானுக்கு எனக்கு தெரியாது. சலாம் கொடுத்து மறுத்தலாம் கொடுக்க முடியுமா நபியவர் சொன்னாருக்கு தெரியாது. இந்த தெளிவான நேரத்தை ஏன் நாம் குறிப்பிட்டு ஏன் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தியிருந்த தெளிவை நாங்கள் விளங்குகிறோம் இல்லையே, அது சரியான முறையில் சரியான இடத்துல சரியான நேரத்தில் ஏன் நாங்கள் உபயோகிக்கிறேன் இல்லை. என்ன நல்லாரே, இந்த கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைக்கும் மொபைல் உட்கார்றதுக்கு பார்க்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு மனிதனோட நேரம் மொபைல்ல எவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகுது. திருப்பி எடுக்கணுமா,
ஒரு நிமிஷம் திருப்பி அளிக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு சொத்து செல்வம் இருந்தாலும் கொடுத்தாலும் அளிக்க முடியாது. பெரிய பச்ச மதிகாரத்தில் இருக்கக்கூடிய உலக ஆளக்கூடியவனா இருந்தாலும் அந்த நிமிடத்தை நீச்சி எடுக்கிறான். எல்லாம் அவனாசம் நீச்சி எடுக்க முடியாது. நல்லதாக சொல்ல வருவது என்ன என்றால், இந்த அவமானத்தை நாளை ஏன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அதன் நச்சனல் பக்தர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜனாஸாவுக்கு போறாங்க. ஜனாஸா அப்படியே மக்பர ஆக்கி கொண்டு போறாங்க. அறையில் அழைத்துக் கொண்டு சிலர்கள் அதை சுமந்து கொண்டு போறாங்க. பக்கத்தில் உள்ள மனிதன் கேட்கறது, நச்சனல் பக்தர் ரஹ்மத்துல்லாஹ், இந்த ஜனாஸாவுக்கு அல்லாஹ் இப்ப ரூஹ திருப்பி கொடுத்துட்டால் இந்த ஜனாஸா என்ன செய்யும்? அவர் சொன்னாரு, ஹதரத் அவர்களே, அவருக்கு ரூஹு திருப்பல்லா வழங்கினால் இதரமான காலங்களில் முழுமையாக அல்லாவுடைய எச்சாத்தில விவாதத்தில் கழிப்பார்கள். சொன்னாங்க, அந்த பாக்கியம் எனக்கு மனக்கும் இருக்கிறது, எங்களுக்கு உங்களுக்கும் இருக்கிறது. பெண்மனதான் நல்லறியார்களே, எனக்கு அவகாசத்தை முஸ்லிம்கள் எப்படி பயன்படுத்தணும், அதில் முக்கியத்துவத்தை முதலில் வழங்கணும், விளங்கப்படுத்தணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது பெருமதியான ஒரு நேரம், பெருமதியான வாழ்க்கைகளுக்கு தரப்பட்டுள்ளது. முஸ்லிம்களுடைய நேரங்களும் இதர மக்களுடைய நேரங்களும் ரொம்ப வித்தியாசமானது. மற்றவர்கள் வாழ்வது போன்ற எங்களுக்கு காலத்தை கழிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் எப்படி வாழ என்று குறிக்கோள், வாழ்க்கையின் குறிக்கோள் முஸ்லிம்களுக்கு இருக்கு. இன்றைக்கு இந்த நேரங்கள் வீணாக கழிக்கப்பட்டிருக்கு. பிரதானமான காரணம் என்னன்னு சொன்னால், எங்களோட வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இல்லை, குறிக்கோள் இல்லை. நான் ஏன் வாழ்கிறேன், இந்த வாழ்க்கையுடைய முடிவு எங்க, நான் எங்க போயிட்டு சேருவேன், என்னுடைய முடிவு எங்க. நான் ஒரு வியாபாரியா இருக்கிறேன், ஒரு தொழிலாளியா இருக்கிறேன், ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறேன், ஒரு டாக்டர், ஒரு டாக்டர் இன்ஜினியர், ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு மினிஸ்டரா இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னது, குறிக்கோள் என்னது? முஸ்லிம்களுக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இப்போ உள்ள முஸ்லிம்கள் குறிக்குள் அச்சவர்களாக மாறியிருக்கிறார்கள். உஸ்மானிய சிலாபத்திற்கு பிறகு முஸ்லிம்களுடைய லட்சியம் என்றால் என்ன என்பதை முஸ்லிம்கள் மறந்துட்டார்கள். ஆயுதம் முஸ்லிம்கள் எடுத்து கேட்டால் ஆயுத முஸ்லிம்களுக்கு ஆயுதமான திருநிலைக்கும் குறிக்கோள் கிடையாது. அந்த குறிக்கோளை இழக்க செய்தது உஸ்மானிய சிலாபத்திற்கு பிறகு ரசூல் திருநெறி சொல்லி உணரீதியான ஒரு யுத்தம், உணரீதியான முஸ்லிம்களை வீழ்ச்சியடை செய்தார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஒரே ஒரு நோக்கமாக தான் இருக்கும். இந்த பஜார் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு 200 பேர் வியாபாரிகள் என்றால் 200 பேர் தனியாக கூப்பிட்டு கேட்டார், அவர் சொல்வாரு, என் நோக்கம் இது, நான் இப்ப 10 கடை எடுக்கணும், இப்படி வியாபாரம் பண்ணணும், இன்ன பிசினஸ் செய்யணும், நான் இந்த இடத்துக்கு போகணும், இதை அடைந்து கொள்ளணும். என்ன மனதெல்லாம் நல்லறியார்களே, இப்படி ஒரு சின்னத்தனமான சிந்தனை உள்ளவர் அல்ல முஸ்லீம்கள். முஸ்லிமுடைய நோக்கம் எப்படி இருக்கும்? ஹதரத்து ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இன்னல்லாஹு யுஹிப்பு மஆலியல் உமூர் வஅஷ்ராஃபஹா வயக்ரஹு ஸித்தாஃபஹா. இந்த ஹதீஸில் நிறைய விஷயங்களை விளங்கப்படுத்துறாங்க. ஒரு மனிதனுடைய முஸ்லிமுடைய குறிக்கோள் எப்படி இருக்கும்? மஆலியல் உமூர், அவருடைய எல்லா நோக்கமும் விசாலமான நோக்கமா இருக்கும். குறுகிய நோக்கம் இல்லை, சின்னத்தனமான சிந்தனை முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு டாக்டர், ஒரு மருத்துவ சூழல் இருக்கிறாரா, அவருடைய நோக்கம் விசாலப்படணும், இதோட போதும் இருக்கிறது. ஒரு வியாபாரி, அவர் ஒரு கடை இல்ல 100 கடை எடுத்தாலும் அது அவருடைய உயர்ந்த நோக்கம் அல்ல. எந்த துறையில் ஒரு முஸ்லீம் இருக்கிறாரோ அந்த துறையில் அவர் லட்சியத்தை, குறிக்கோளை, உயர் உச்சநிலை அடையணும். உச்சநிலை அடைவதுதான் முஸ்லீமுடைய எதிர்பார்ப்பு, அதுதான் முஸ்லீம்கள். ஒரு பகுதியில் நிற்கிறது, இது போதும் என்று வழிகாட்டல் மார்க்கம் காட்டவில்லை. மார்க்கத்துடைய நோக்கம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய அஷ்ராஃபா மஹாலியல் உமூர் என்றால் விசாலமான எண்ணம், தூர நோக்கு. சரங்களை மாத்திர முஸ்லிம் தெரிவு செய்வான். அது அது விட மதிப்பட்ட செய்திக்கெல்லாம் முஸ்லிம் இணையமாட்டான். எனவே உயர்ந்த நோக்கம் என்றால் என்ன? என்னமெல்லாம் நல்லடியார்களே, எந்த துறையை சார்ந்த முஸ்லீமா இருந்தாலும் அந்த துறையில உச்சநிலை அடையணும். அது மாத்திரமல்ல, அவருடைய நோக்கம் வந்து அதை கடந்து போகணும். ஒரு வியாபாரி, அவருடைய நோக்கம் இருக்கணும், நோக்கம் ஆகிடமா இருக்கணும், சுவனம் அளிக்கணும், உலகத்துல வாழ்ந்து வீடு வாசல் கட்டி மனித மக்களோட சந்தோஷமும் சொத்துவத்தோட வாழ்றது முஸ்லீமுடைய நோக்கம் அல்ல. அதை கடந்து போகணும். ஆகிறது வரை எதனால தொழிலூடாக, இந்த வியாபாரங்களூடாக, இந்த துறையூடாக, இந்த 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 பதவியூடாக அல்லாவை சந்திக்கணும், சோனத்தை அடையணும். எதை அல்லா ஞானத்தை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறானோ அதனோட ஆகிரத்தை கண்டுபிடிப்பது, ஆகிரத்தில் சென்றடைந்து சுரங்கத்தில் சென்றதையே தான் ஒவ்வொரு முஸ்லீமின் நோக்கமாக இருக்கிறோம். உஸ்மானிய சினாபத்துக்கு முன்னால ஒற்று மொத்தமுள்ள முஸ்லீம்கள் நோக்கம் சொன்னார்கள், இந்த சுரங்கத்தை கேட்டாலே சுரங்கத்தில் திரு தௌச கேளுங்க. அதுதான் உயர்ந்தது. உயர்ந்ததற்கு ஒரு மனிதன் அவர் திருத்தி சொல்லலாம் அவர்கள் காலத்தில் நிறைய அவர்கள் சகாபாக்க ஒரு பயணம் போனார்கள். சூறு நோக்கம், சூரோட பயணம். அங்க போனால் பசி எடுத்து சகாபாக்கள் அங்கிருந்து ஒரு மக்கள் நவியர்களுக்கு விருந்து கொடுத்தார்கள். நல்ல விருந்து சாப்பிட்டான். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எப்படியாவது மதீனாவுக்கு வந்தால் எங்களிடத்தினோட தேவையை சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். பல நாட்களுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு அந்த மனிதன் வாரா தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு, யார் அசூலல்லாஹ், நான் தான் இன்னார் உங்களை இன்னிடத்தில் சந்திச்சு உபசரித்தவர். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கூப்பிட்டு சொன்னார், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, உங்களுக்கு எது வேணும், என்ன தேவை கேளுங்க. ஒரு வீடு வேணும், வாங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். அது கிடைச்சிட்டு சொன்னாங்க, எனக்கு ஒரு வாகனம் வேணும். அதே காரணம் யாருக்கு எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஜாலி அவர் அல்ல பெண்ணு அதுவும் சரி. யாருலாம் எனக்கு ஒரு ஆளுக்காக அதை வீட்டில் இந்த வியாபாரத்தை செஞ்சு கொடுங்க. அந்த காலத்துல ஒரு ஆடு எடுத்து பெருக்கி ஒரு ஆட்டு மந்தி ஆக்குவார்கள். ஒரு வியாபாரத்துக்கு ஒரு ஆடு தான் சொல்லுங்க கேட்டாங்க. அவ்வளவுதான் சொல்ல என்ன கேட்டுக்கேன், இதுக்குமே ரொம்ப இல்லையா? இல்லையா? சொன்னாங்க மனுஷராயில் ஒரு மூதாட்சி ஒரு பெண்மணி இருந்தா அந்த பெண் கேட்கிறத மாதிரி உங்களுக்கு கேட்கலாம் இருக்குது. ஒரு நபி கேட்கிறார் என்னவே என்று சொல்லி நீங்க கேட்ட விடயங்களை பாருங்க. வீடு, ஒரு வாகனம், ஒரு வீடு வாகனம், ஒரு அடிமை, ஒரு தொழில், இதான் அவர் எதிர்பார்ப்பு. நவீனத்துல கேட்கறீங்க, நபி அவர்கள் சொல்றாரு சளி விருப்பமானதை கேளுங்க. சொன்னாரு யாரும் சொல்லலாம், அந்த பரமேஸ்வரோட அடிமையை பத்தி ஒரு மூதாட்சி பெண்மணி பத்தி சொன்னீங்களா, என்னது யாரும் சொல்லலாம். சொன்னாங்க சப்தியோட விவாகத்துல பதிவான சரியானவர்களா. நபி அவர்கள் சொன்னார்கள், மூத்த அணிந்தோட காலத்துல பிராவண விட்டு சிறப்பி எடுக்கிற சமயத்துல அதுக்கு சமயத்துல பனுஷர்கள் அழைத்துக் கொண்டு போற நேரத்துல பனுஷர்கள் சொன்னார்கள், நாங்க இந்த மிஸ்ஜித்ல இருந்து போக இல்லாது அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வசியத்தை நம்ம நிறைவேற்றணும். கேட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வசியத்தை சொன்னார்கள், அவங்களோட ஜனாசா அவங்களோட பலி இங்க அடக்கப்பட்டிருக்குது, இதை கொண்டு போயிட்டு குதுஸ் செலஸ்தீன் அடக்க முடியும். அதான் இதில் வசியத்தை சொன்னார். உடனடியா அவசியத்தை நிறைவேற்றணும். எங்க மக்கபரா இருக்குது, எங்க தூசு பலத்தை நடக்கப்பட்டிருக்கிறாங்க யாருக்கும் தெரியாது. சொன்னார்கள், ஒரு வயதான ஒரு மூதாட்டி மனுஷன் இருக்கிறான், அவருக்கு தெரியும் இந்த இடத்துல தூசு பலத்தின கபர் இருக்கிறது. அவங்களை அழைத்து வந்தார்கள், அவரிடத்துல கேட்டார்கள், எங்க இடம் இருக்குது கபர். அவங்க சொன்னார்கள், நான் யூசுப்புடைய கபரை அவங்களுக்கு காட்டுவதாக இருந்த அலிஹிஸ்ஸலாம் நான் கேட்கறது நீங்க தான், நீங்க ஒரு நபி, நீங்க எதுவா கேட்டா நிச்சயமா கபர் ஆகும். சொன்னார்கள், கேளுங்க விரும்புறீங்களா? அது ஒரு பொழுதும் அந்த துவாவை நான் கேட்கணும். அல்லாஹ் தஆலா வழி இறக்கிறான். அந்த சஹாபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பெண் கேட்கிறதுக்கு நீ துவா செய்ய. சின்ன ஒரு செயல் எதிர்பார்ப்பு முஸ்லீமோட நோக்கம் துன்யா மாத்திரம் அல்ல, துன்யாவை கடந்து சூழமாக்கணும். ஹதரத்து ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இந்த மூதாட்டி பெண்மணி கேட்டதுக்கு உங்களுக்கு கேட்கலாம் இருக்கிறதே அன்றது சாதியா ரசூலுல்லாஹ் நாளைக்கு சூழத்தில் அவங்களோடு இருக்கணும்னு கேட்டிருந்தால் அன்பு நபியவர்கள் அதை வாசிப்பார்கள். எனவே முஸ்லீமுடைய எதிர்பார்ப்பு துன்யா அல்ல, அதை கடந்து ஆகிறத்தை நோக்கணும். தொழிலை உச்சநிலை அடைய ஆனா ஒரு நோக்கம் சூறு நோக்கம் ஜென்னா சொர்க்கம் அல்லாஹ்வுடைய பொறுப்பும் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், துன்யான்றது சபிக்கப்பட்டது, அதனை உள்ள எல்லாமே சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்டது சொல்றது பகுவா செய்யப்பட்டது, லானத் செய்யப்பட்டது. லானத் செய்யப்பட்ட பொருட்கள் எங்களோடு இருக்குமா இருந்தா லேன செய்யப்பட்ட துணியா எங்களோட இருக்குமா இருந்தால் அதுல பரக்கத் இல்லாம பேசுறது, அதனால முசீபத்தை தான் இருக்கு எதிர்பார்ப்பு சுவர்க்கம் இல்ல, துன்யாவோட நோக்கம் இருந்ததுனால ஜீவி நோக்கம் இல்லாதனால அதுல இருந்து பறக்க கணக்கப்பட்டு ஒரு முஸ்லிமுடைய நோக்கம் ஆசிரியமா இருக்குமா இருந்தால் ஹராத்துல பயப்படுவாங்க, அல்லாவுக்கு மாற்றம் செய்ய பயப்படுவாங்க. ஏய் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஆசீர்வாதம் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தடுத்த விடைகளை செய்யறதுக்கு அவர் தயங்குவார், பயப்படுவார். இந்த வியாபாரம் அல்லாஹ் பொறுத்தும் இல்லை, அதனாலதான் நான் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி வந்திருச்சுட்டு வரான். யா ரசூலுல்லாஹ் பெருவரான அஹ்மத் தபரானி ஷரீஃபின் பதிவான ரிவாயத் ஒரு சம்பவம் நீங்க கேட்டிருப்பீங்க, அதை நல்ல விளங்கிட்டு இந்த சம்பவம். யா ரசூலுல்லாஹ் நான் ஒரு அனாதை, என்னுடைய தோட்டத்தை பாதுகாக்கிறது ஒரு மதில் கட்டணும், மதில் கட்டி கொண்டு வர சமயத்துல எனக்கு பக்கத்து இந்த காணியில உடையக்கார் காணியில் உடையக்கார் லேண்டுடைய ஆனருட ஒரு ஈச்சப்பல்ல மரம் அப்படியே எங்கட வேலியோட வளர்ந்துருக்கு, ஆனால் அவருக்குரியது. அதனால அந்த மதில கட்டி கொண்டேதான் இருக்குது, இந்த காணியை பாதுகாக்கணும். இன்னும் மனாதைகள் என்னோட இருக்கிறாங்க அரசு, அதனால அந்த ஈச்சப்பல்ல மரத்தை எனக்கு வாங்கிட்டாங்க கேட்டுக்காங்க அரசு செல்லம் செல்லம். அந்த மனிதனை கூப்பிட்டாரு அபு லுபாபா அப்துல், அபு லுபாபாவின் அப்துல் முன்பு சொல்ற மனிதன் வந்தார். யார சூழலாம் அதை எனக்கு விற்க முடியாது. நீங்க இது கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு சுரங்கத்தில் ஒரு ஈட்டப்பட மரம் தருவாங்க, சுவனத்தில் ஒரு ஈட்டப்பட மரம். இவர் சொன்னார் யார சூழல்லாம் எனக்கு இந்த ஈட்டப்பட மரத்தை மட்டும் விற்கலாம், வளைந்து ஒரு மரம் சுவனத்தில் ஒரு மரம். அந்த மனிதன் மதுரத்திலிருந்து வெளியே போனார, அதில் ரசூலோட முகம் அப்படியே சிறந்தது, நிறைய அவங்களுக்கு கேட்டு கொடுக்கல. அந்த மனிதன் அவருக்கு அந்த மனிதன் அபு லுபாபா மதுரத்திலிருந்து வெளியே போனார். அதே சமயம் ஒரு அன்சாரி சஹாபி ஹதரத் ரசூலோட மதுரத்துக்கு வராங்க, அவருடைய பேரு அபு ஜஹ்தா ரலி அல்லாஹு ஸஹாபித்தின் அபு ஜஹ்தா. ஓடி வந்தாரையா நபியோட முகத்தை பார்த்தால் சிவந்து பேசியது கவலை அடைக்குது. பக்கத்துல சஹாபிட்ட கேட்டாரு ரசூலுல்லா கவலைப்படுறாங்க ஏன் சொன்னார்கள். ஹதரத்து ரசூலுல்லா இன்னொருத்த கேட்டாரு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் ஒத்தனை கேட்ட யார் ரசூலுல்லா அது ஈட்டப்பட மரத்தை நான் அவருக்கு எடுத்து தந்தால் சரி நகரத்தின் பின் சென்னா சொர்க்கம் சொன்ன ஈட்டப்பட மரம் எனக்கு கிடைக்குமா பலக்கு அமைச்சலாம் அது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஓடி போன அந்த சஹாபி அபு மதியோன்னு சொல்லி ஒரு பங்களா இருக்குமா இவருடைய வீடுதான் பெரிய ஈச்சப்பழம் தோட்டம், அதுல ஒரு பலமான ஒரு வீடு மதுமையான நீர் உச்சம் இருக்கு. யாராவது மதீனாக்கு வந்தாங்கன்னா அவங்கள தோட்டத்தையும் ஈச்சப்படுத்தி கொடுப்பான், அவளை ஈர்ப்பான இன்பமான கௌ காணிக்கப்படும். யாராவது வந்தாங்க தங்கல் கலப்புவாங்க அப்படி ஒரு தோட்டம் இடத்தில் இருக்கு. போறாரு அப்போது பாபா முந்திர சந்திக்கிறாரு சொன்னாரு அது ஈச்சப்பட மரத்துக்கு எவ்வளவு வேறு செலவு நான் காரணம் சொன்னாலும் நாலு விஷயமா சொன்னார். இதை வச்சு நீ என்ன செய்ய போறீங்க வளைந்து ஈச்சப்பட மரம் அதை விற்று அல்லது அவருக்கு கொடுங்க நீங்க நான் எப்படி நீண்டாலும் அதுக்கு கிரகமாக அதுக்கு பகரமாக அவருக்கு நான் பணம் தாரேன் சொன்னாங்க. நபி அவர்களை கேட்டு கொடுக்கல உங்களுக்கு தர போறேனா சொன்னாரு நான் இதுக்கு 600 ஈட்டப்பழத்தை கொண்ட ஒரு தோட்டம் அவரோட தோட்டத்தை பத்தி மதீன மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அதை தந்தாங்க தருவீங்க சொன்னாரு. அப்படின்னு சொன்னா உடன்படிக்கு ஒத்துவது 600 ஈட்டப்பழ மரம்ன்றது நம்ம வார்த்தையா இருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தோற்றம் அது. அதனால ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பெரிய பணம் ஈட்டலாம், ஒரு ஈட்டப்பழம் 2 ஈட்டப்பழம் மரத்திலேயே எத்தனையோ மில்லியன் சேகரிக்கலாம். ஆனா 600 ஈட்டப்பழம் மரம் அது ஒரு பேலஸ் இருக்குது, அதனால வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சொன்னார்கள். உடனே உடன்படிக்க செய்தார்கள், தோட்டத்தை எழுதி கொடுத்தார்கள், அங்கு இந்த பல மரத்தை எடுத்தார்கள், ஓடி போனார்கள், எத்தையும் இடத்துல போய் எடுத்தார்கள். இதான் ரசிச்சு கொள்ளும் அவட மதியில இந்த பல மரத்தை சேர்த்து கட்டிப்பட கொடுத்துட்டு வீதி போவார். இன்னும் நபி அவன் அனுபவிச்சு போகல, ஓடி வாழ்றாங்க, எழுத்து கொண்டு மாற்றி வாழ்க்கை அரைகளை வந்திருக்கிறது வரலாற்றுல. ஓடி வந்த சஹாபி தோட்டத்துக்குள்ள நீளுக்கா, தோட்டத்துக்குள்ள போகும் பிள்ளைகள் தோற்றத்துல விழாத சத்தம் செய்து அரக்கமான பாசமான பிள்ளைகள் தோட்டத்துக்குள்ள போனா பிள்ளைகள் விளையாடுறது கண்டுக்காம இருந்தார். திரும்ப மனசு மாறி இருந்து சொல்லி தோட்டத்துக்கு வெளியே சத்தம் போட்டாரு. உம்மு ஜஹ்தா, உம்மு ஜஹ்தா தன் மனைவி அழைக்கிறார், ஓடி வாங்க பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு வாங்க, தோட்டம் எங்களுக்கு உரியதல்ல, இதை நான் விட்டுட்டேன். உம்மு ஜஹ்தா கணவன் சந்திச்சார், ஒன்னும் பேசல, வீட்டுக்குள்ள போனா ஒரு புடவை எடுத்து விரிச்சார், வீட்டுக்கு எல்லா பொருட்களும் போட்டு ஒரு பொட்டணியை கட்டினார். இன்னொரு புடைய விரித்தார், வீட்டுக்குள்ள பொறுமையான சாமி எடுத்தார்கள், நகைகள் கட்டினார்கள், மகளுக்கு ஒரு பொட்டினை கொடுத்தார், இவர் ஒரு பொட்டினை எடுத்தார். அப்படியே வந்தார், தோட்டத்துல விளையாடி கொண்டிருக்கிற சிறப்பு தன்னுடைய கை குழந்த ஒரு புள்ளையை கையில வச்சுக்கொண்டு மற்ற பிள்ளைகளை கையில பிடிச்சிட்டு தோட்டத்திலிருந்து வெளியே வந்து உம்மு ஜஹ்தா வெளியே வந்து நிக்கிறாங்க. அபு ஜஹ்தா அப்படின்னு நிப்பாட்டினாங்க, எல்லாரும் நிப்பாட்டி பிள்ளைகளை கைய பார்க்கிறாங்க. கடைசி பிள்ளைக்கு மூத்தவர்கள கையை ஈட்டப்பல் அப்படியே கையில வச்சு கொண்டிருக்கிறார். சில பிள்ளைகள் அப்படின்னா கைய திறந்த நிறுத்தப்படுத்த சொன்னாங்க, இது எங்களுக்கு கை குழந்தை வாய்க்குள்ள கையை போடுறாங்க, அந்த முடித்த குளம் அதை எடுத்து சொன்னாங்க, இது எங்களுக்கு ஹலால் இல்லை, இதே நிறுத்தப்படுத்தப்பட்டு போட்டு கூட்டிக்கொண்ட தேவா எப்படி ஒரு காட்சி இருக்கு. உம்முஜஹ்தா ஒன்னும் பேசல, பிள்ளைகள் ஒன்னும் பேசல, கொஞ்சம் கூட வரப்போல கேட்டாங்க. உம்முஜஹ்தா நீங்க யாருக்கு இருக்கீங்க காஞ்சி இவ்வளோ ஒரு மனைவி கொடுத்திருந்த ஆடையால பிள்ளைகளுக்கு நிழல் பிடிக்கிறான். வாழ்ந்தவன் அன்பு நபியுடைய மனதில் சோழடி போறான், அபு ஜஹ்தா ஆசையோட போறான், சந்தோஷமா போறான். யார சூழல்லாம் அதை எடுத்து அந்த எசீருக்கு அதை கொடுத்துட்டு யார சூழல்லாம் வலி நகரத்தில் பிரிச்சா எனக்கு நீங்க சொன்ன ஈத்த பல மரம் சூழத்துல கிடைக்கின்றான். ஒரு ஈத்த பல மரத்துக்காக இது சூழம் என்பதுக்காக வேண்டி இருந்த இடத்து கூட தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. நபி அவர் சொன்னார்கள், தலையை திருப்பி சொன்னார்கள், அந்த ஒரு ஈத்த பல மரம் கிடைக்காது. கவலைப்படவில்லை, சுருக்கத்தில் ஈத்த பல மரம் எனக்கு கிடைக்கவில்லை கவலை. ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள், அன்பு நபியை கொஞ்ச நேரத்தில் நபியான தலையை கீழே போட்டாங்க. திரும்ப தலையை திருப்பி சொன்னாங்க, நீங்க ஒரு வளைந்த ஈத்த பல மரத்துக்கு ஈத்தப்பழம் சோதத்தை எல்லாம் நிரூபிச்சிருக்கிறான். எப்படிப்பட்ட தோற்றம் என்றால் 300 மனுக்களை அனுப்பி நான் எண்ணினேன், இதுவரைக்கும் அதை எண்ணி முடிக்கல. அவ்வளவு விசாலமான தோற்றம் ஒன்று தயார்படுத்தியிருக்கிறார். அந்த மலக்குகள் எண்ணினாலும் எத்தனை ஈத்தப்பழ மரம் என்று எண்ணி முடிக்க முடியாத அபு ஜஹ்தா சஹாபாக்கள் சொன்னார்கள், அந்த அபு ஜஹ்தாவாக நான் இருக்க கூடாதா? என்ன நல்லதார்களே, உம்மு ஜஹ்தா வெளியிருந்து பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், அல்லா அவளுக்கு சொர்க்கத்தில் இவ்வளவு பெரிய ஒரு காலை தயார் பண்ணி வச்சிருக்கிறார். இதுதான் முஸ்லிமுடைய நோக்கம். வரலாற்றில் வந்திருக்கிறது அதே அபு ஜஹ்தா அவள் வஃபாத்துக்கு முன்னால அது போன்ற 7 தோற்றத்துக்கு உரிமைக்காரனா மாறினார். இதுதான் முஸ்லிம். ஆகலத்தை மையப்படுத்தி வாழக்கூடியவர்கள், சுவனத்தை மையப்படுத்தி வாழக்கூடியவர்கள், சுவனத்தை பிறகு நிச்சயமா வைத்து வாழக்கூடியவரே அல்ல, உலகத்திலே சிறந்தவனாக கண்ணியப்படுத்திதான் நம்ம பார்க்குவார். அது போன்ற 7 தோற்றங்களுக்கு உரிமையாளராக மாறினார். தன்னுடைய தாய் வீட்டுக்கு போறார் முதலாவது, போய் இடம் எங்க போகணும்னு தெரியாது. பிள்ளைகளை மனை மக்களை கூட்டிக்கிட்டு தாய் வீட்டுக்கு போன வியாபாரி அல்லாத்தால 7 தோற்றத்துக்கு உரிமையாக மாற்றினார். என்ன நல்லா இதுதான் எங்களுடைய லட்சியம், இதுதான் எதிர்பார்ப்பு. நாங்கள் சுவரை வாழ்க்கையோ எங்களை எதிர்பார்ப்பு சுவரம். அப்படி இருக்கி மாறினால் இந்த துணியாக்க கண்டபிடிக்க மாட்டோம். இந்த துணியாக்க நல்லாக்க மாற்றம் செய்ய மாட்டோம். வச்சி நெருங்க மாட்டோம். ஹராத்து செய்ய மாட்டோம். தடுக்கப்பட்ட வியாபாரத்தை செய்ய மாட்டேன். ஏன் என் நோக்கம் சுவனம், என் நோக்கம் அல்லாத தோற்றம், என் நோக்கம் ஆகிறார். இன்றைக்கு இதை ஏற்ற செஞ்சுட்டு போகலாம். நாளைக்கு சுவனம் கிடைச்சாங்க, இதை ஏற்ற செஞ்சுட்டு போகலாம். நல்ல லாப் வருது, அவரை ஏமாத்திடலாம், இவருக்கு போய் சொல்லிடலாம், எல்லாம் செய்யலாம். சுவனம் கிடந்திருவோம். என்ன அந்த காலத்துல முஸ்லிம்களை பார்த்தா நபியவர்கள் அவர்கள் சுவனத்துக்கு மாத்திரம் போல தயார் பண்ணுவாங்க. ஒரு சஹாபி வியாபாரத்துக்கு தொழிலுக்கு பயணம் போறதுக்கு தயார்படுத்தப்பட்ட ஒட்டம், எல்லா ஒட்டங்களும் பயணம் போகிறார். ஒரு வாகனமாக பயன்படுத்தினார், வாகனமாக பயன்படுத்துறது கடிவால் விடப்பட்டு அதுக்கு தகுதியாக்கி அதுக்கு தாய்ப்பானம் அதுக்கு பின்னால் எல்லாம் தயார்படுத்த பரிபூர்ணமான ஒரு ஒட்டகம் இருக்குது. அதனால நான் பாதையில கொடுக்க போறேன். நபி அவர் சொன்னார், கடிவாளம் விடப்பட்ட 700 என்று சுரத்தினாக கிடைக்கும். எதிர்பார்ப்பது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துடைய எண்ணம் உங்களுக்கு கடைசி ஒரு சின்ன ஒரு செய்தி சொல்லி ஒரு சகா இருந்தார். பெரிய செல்வாக்கு குடும்பத்தில் பிறந்த வாழ்வு அப்துல் அஸ்ரா என்று அவருக்கு பெயர். மக்காவுக்கு மதீனாவுக்கு மத்தியில வாழ்ந்துவார்கள். இவரிடத்துல கேள்விப்படுது, மஹமது ரசூலுல்லாஹ் தீன கொண்டு வந்திருக்கிறார். சஹாபாக்கள் வியாபாரத்துக்கு போறதுன்னு சஹாபாக்கள் கிட்ட இருந்து கேட்பாங்க, இந்த என்ன ஆயத்தம் இருந்துச்சு, நபர்கள் என்ன புதிய ஆயத்திருந்தார்கள், எழுதுவார்கள், மரணம் செய்வார்கள். இப்படியே பிரானோட ஒரு இன்பமான வாழ்க்கை கழிச்சு கொண்டிருக்கிற நேரம் தன்னுடைய சாச்சார பொறுப்பில் இருந்தாரு, பேச சொன்னாரு, இப்படி ஒரு மார்க்கம் வந்திருக்குது, இஸ்லாமிய புனிதமான மார்க்கம் வந்திருக்குது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அவர் சொன்னாரு. அவர் ஒரு கல்லை சிலையாக வெட்டி வழங்குகிறார். இந்த கல்லை வெட்டிட்டு முஹம்மது சொல்லத்தில் ஒரு மனிதனா கிட்ட வணங்க போற, ஒரு நாளும் அதை செய்ய முடியாது, செய்யும் உடமாட்டணும். நீங்க அப்படி நடந்து கொள்வீங்களா இருந்தால் உங்களோட சொத்துக்கள்ல ஒரு துணியாவது உங்களுக்கு தர மாட்டோம், ஒரு கொஞ்சமாவது உங்களுக்கு தர முடியாது. எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, இந்த சாத்தா கேட்கிற மாதிரி இல்ல சொன்னாங்க, நான் முஹம்மது இடத்துல போக போறேன். சாத்தா சொன்னார், நீங்க உடுத்திக்கிற ஆடையை கூட கலத்தி வச்சுட்டு போகணும், அப்படி போறதுன்னா போகணும். ரிவாசத்தில் வந்து அவர்கள் அன்பிருந்த ஆடை கலத்திட்டு நிர்வாணமாக தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரத்தில் ஒரு கோணி ரெண்டு எடுத்து அணிந்து கொண்டு மதியனாவுக்கு போறான். ரெண்டு கோணி எடுத்து பிச்சு மேலே மேலே அவருக்கு மறைச்சிருந்த மதியனாவுக்கு போறான். மாலை மேலே மதியனாவை சென்று அடையிறார். அங்க போனால் மதியனாவுக்குள்ள போக்கில ஆடையோட எப்படி மக்களை சந்திக்கிற ஆடையோட இரவு ஆணுக்கும் இருந்தார். இரவுக்கு பிறகு மஸ்ஜித் நபவிக்கு நுழையிறாரு, யாரும் காணல, மஸ்ஜித் நபவியில ஒரு புறம் தூங்கி கொண்டிருக்கிறாரு. தஹஜ்ஜுடைய வக்தில ஹஜ்ரத் ரசூல் அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் கோவையை பூட்டி படுத்துக் கொண்டிருக்கிறார். நபியான தட்டி எழுப்பாட்டினார்கள். சொன்னாங்க, நீங்க யார் சொன்னார், அப்துல் அஸ்ஸா. அப்துல் அஸ்ஸான்னு சொன்னாங்க. நபி அவர் சொன்னார்கள், அந்த மனிதனுடைய முகத்தை பார்த்து அடையாளம் கொண்டு கொண்டார்கள். பல் அந்த அப்துல்லா குல்பஜாதே, அன்றைக்கு நபிக்கு ஒரு பேர் வைத்தாங்க, நீங்க அப்துல்லா குல்பஜாதே, இரண்டு கோணிகளை அணிந்த அப்துல்லா நீங்க என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அன்றைக்கு அந்த சஹாபி ஒரு பேர் வைத்து சொன்னார்கள். இதுக்கு பிறகு நீங்க இந்த பக்கத்துல தான் இருக்கணும். அப்படியே கையால குடிச்சிட்டு வந்து அன்பு நபிய பக்கத்துல உட்கார வைத்தார்கள். அன்று தொழுவித்தார்கள். அன்றைய தினம் இருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் குல்பஜாதே கையை விட்டு புறமாக்கல். இந்த அளவுக்கு விமானத்தில் வந்திருக்கிறது என்றால் இவ்வளவு பெரிய சொத்துக்கள் அதிபதி குல்பஜாதே எல்லாத்தையும் விழந்துட்டு வந்தார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஆதரவு கொடுத்தார்கள். இந்த குல்பஜாதே நபியாக பார்க்காம ஒரு நாள் கழிக்க மாட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறினார்கள். ஒரு வாலிபர், பெரிய பணம் சொத்து கழிவதை மார்க்கத்துக்கு தடையாக இருந்தார்கள், எல்லாத்தையும் விழுந்தார்கள். என்ன நடந்து கொண்டாரு, ஹதீஸ் வந்து ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல வெளியே வந்தார்கள். அப்ப நான் சொல்லுங்க, ஒரு சஹாபி சொல்றார், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி வீட்டுக்கு முன்னாடினா நபி அவர்களை வீட்டை பாதுகாப்பதுக்கு என்று நான் இருந்து கொண்டிருந்தேன். நபி இரவு நேரத்துல வெளியே வந்தார்கள். என்ன கையை பிடிச்சார்கள், சொன்னார்கள், வாங்க ஒரு பயணம் பேசி வரும், ஒருவரை சந்திக்கல் இன்றைக்கு அவரை பார்க்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் யாரை பார்க்க போறாங்க, ஏன் இவர் ஆசைப்படுறாங்க. நான் நபி அவர்களுக்கு பின்னால போனேன். அங்க போனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் மனிதன் தொழுந்து கொண்டிருக்கிறார். சத்தமா பகவான் வருகிறார், அவருக்கு பின்னால் நின்று கொண்டார்கள், குரானை கேட்டார்கள். சொன்னாதே உங்களோட முன்னுக்கு துல்பாஜாதே சத்தமா குரான் வருகிறார்கள். நாங்க முன்னுக்கு போனோமா இருந்தா குரான் சத்தத்தை குறைச்சிருவார். இரவு நேரம் யார சொல்லா சொன்னாங்க செல்லம் துல்பாஜாது பாக்குறதுக்கு வேணாம் நம்பே. இந்த சாமி யோசிக்கிறார், இவ்வளவு பேர் ஒரு மனிதனா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு குரான் கேட்டாங்க, அதுல திருப்பி திரும்ப வீட்டுக்கு போனாங்க. சபூக்குடி யுத்தத்தில் வச்சு அது திரும்ப சூதுறது எல்லாம் காலம் சொல்றாங்க. இரவு நேரம் நம்ம தூங்கி கொண்டிருக்கோம். அன்றைய பகல் நேரத்துல துல்பாஜாதே வந்தார்கள். யார சூழல்னா எனக்கு துவா கேளுங்க. என்னத்துக்கு துவா செய்யணும்ப்பா? யார சூழல் இந்த யுத்தத்துல நான் ஒரு எரிச்சியோட நெஞ்சில் குத்தி போட்டு நான் ஷஹீதாகணும். நபர்கள் தோல்ல கை வச்சேன், அதிர்ச்சி தோல்ல கையெழுத்து சொன்னார்கள், உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்கள் கொலை செய்யப்பட்டு வெட்டப்பட்டு நீங்க ஷஹீதாக அல்லாத பாந்திருந்துட்டு ஒரு காய்ச்சல் வருது அதனால இறந்து போறீங்க, அல்லது ஒட்டகம் உங்களுக்கு அடிச்சுது அதனால இறந்து போறீங்க, இப்படிப்பட்ட ஒரு ஷஹாதத் உங்களுக்கு வரட்டும், உங்களுக்கு கொலை செய்யப்பட்ட ஷஹாதத் வரக்கூடாது என்று சொன்னார். அதுக்கு முன்பு தான் இந்த சஹாபி இந்த துவாரை கேட்டு நபியா சொன்னாங்க, ஓரத்துல ஒரு லேம் ஒரு வெளிச்சம் ஒரு லாபு பச்சை கொண்டிருக்கிறது, ஒரு நெருப்பு வெளிச்சம் தெரியுது. எலினா அது கிட்ட போனேன், ஒரு சஹாபி அப்படியே அந்த லேம குடிச்சு கொண்டிருக்கிறார், அந்த நெருப்பு குடிச்சு கொண்டிருக்கிறார். அது யாரு? அபூபக்கர் உமர். இன்னொரு மனிதன் குடிந்து கொண்டு ஒரு குழியை தோண்டி கொண்டிருக்கிறார். கிட்ட போனா அதற்கு ரசூலுல்லா கபரோடு தோண்டி கொண்டிருக்கிறார். நான் ஓடி கேட்டு சென்னை யார் ரசூலுல்லா அது விடுங்க நான் தோன்றேன் சொன்னார்கள். ஏ இந்த சகோதரனுக்கு நான் தான் தோன்றேன். நான் திரும்பி பார்த்தேன், துல் பஜாதே காய்ச்சல் மூலமா நோய் ஏற்பட்டு ஷஹீதாக இருக்கிறார். அதற்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய முபாரக்கான கையால கூப்பிடுறதை தோன்றார். இன்னைக்கு நல்லா நினைவு சொல்லுங்க, முஹப்பத்தானவர் தன்னுடைய சகாப்பனுடைய கபரை பிள்ளைக்கு தோன்றணும். இன்னைக்கு நான் என்ன செய்யறது, எவ்வளவு சார் கொடுத்து அவருக்கு தோன்றுகின்றது, இவரு முஹப்பத்தானது கபருக்கு என்ன கையால போடணும், இது ஒரு வழிமுறை எடுத்துக்கொள்ளும். அதற்கு ரசூலுல்லாஹ் கபரை தோண்டிட்டு நபி அவங்க இறங்கினாங்க. முபாரக்கான கால் பாவம் கபருக்குள்ளப்படுது, எவ்வளவு பெரிய பாக்கியம் இது துல்பாஜாஜ் எனக்கு சொன்னார்கள். அந்த ஜனாங்க அவரோட சகோதரன் எனக்கு எடுத்துட்டாங்க, அதுல திருசூரோட கையால குடிச்ச அப்படியே கபருக்குள்ள வைத்து அல்லாஹ் இவரை இதுவரைக்கும் நான் பொருந்தி கொண்டேன், நீ இவரை பொருந்தி கொண்டு சில அதில் திருசூல் அதுவா செஞ்சு தெரிந்தார். இவர் ரசூல் ரபி அல்லா சொன்னார்கள், அல்லாஹ் அந்த கபருடைய மனிதனாக நான் இருந்திக்க கூடாது. நோக்கம் எதிர்பார்ப்புகளும் நோக்கங்களும் ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஒவ்வொரு முஸ்லீம்களின் நோக்கம் சூழலும் உலகத்தில் எந்த மாதிரி வாழலாம், பட்டம் உள்ளவராக, படிப்புள்ளவரா, பதவி உள்ளவரா, பெரிய வியாபாரம், பெரிய பணம் உள்ளவர், செல்வம் உடையவரா, எப்படி வாழ்ந்தாலும் சரி இந்த நோக்கம் சூழலும். அப்படி எப்போ ஒரு முஸ்லீம் வாழ ஆரம்பிப்பான், ஒரு நோக்கத்தை உருவாக்கும். நோக்கம் இல்லையா, இதுக்கு பிறகு என்ன நோக்கம் இதுதான், எப்படிப்பட்ட சகாபாக்களுடைய உயர்ந்த குணங்கள் இருக்கு, அது போன்றவர்களா வாழ்றதுக்கு நம்ம செய்வானா அல்லாஹ்.